சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 44 அத்தியாயம். வாழ்வின் இறுதி இதுதான். பாரதத்தின் மேற்கு கடலில் பெரும் நீர்பரப்பில் தொடுவானத்து அருகே துள்ளி விளையாடிய மெல்லிய அலைகளில் தவிழ்ந்து கொண்டிருந்த குங்கும சிவப்பேறிய பெரும் பழமென்று திகழ்ந்த கதிரவன் வானத்தை சிவக்க அடித்தது அன்றி அலைகள் மீதும் வெண்ணிற கிரணங்களை பாய்ச்சிவிட்டதாலும் தன் மீது தவழ்ந்த அந்த பெரும் பழத்தை விழுங்க ஆசைப்பட்ட கடல் அரசனும் தன் வாயை திறந்து பழத்தின் அடி விளிம்பை சிறிதளவு கவ்விக்கொண்டதாலும் அந்த மாலை நேரம் மிக மனோரமியமாக காட்சி அளித்தது இளம் செழியனுக்கு. அப்பொழுது தேய்பிறை மறைந்து வளர்பிறை தளிர்விட்டிருந்ததால் மற்றொரு புறத்தே வான்மதியும் மெல்ல எழுந்து ஆகாய ஆதிக்கத்தை பகலவனிடமிருந்து பெற முயன்று கொண்டிருந்ததால் அந்த சந்தியா காலத்தின் அழகு இளம் செழியன் இதயத்தில் எத்தனை எத்தனையோ காவிய பாக்களை எழுப்பி அவன் இதயமெங்கும் இன்பத்தை பரப்ப தொடங்கியது. தொடுவானத்து அருகே எழுந்த புகை மண்டலத்தைக் கண்டு ஹிப்பாலஸ் மனமிடிந்து வாழ்வு நாசமடைந்து விட்டதாக கூறிய சமயத்திலும் இளம் செழியனின் இலக்கிய இதயம் மட்டும் இயற்கையின் அழகிலேயே நாட்டம் கொண்டு நிற்கவே, ஹிப்பாலஸ், புகாரில் காலை நேரம் மனோகரமாக இருப்பதை பார்த்திருக்கிறாய். இதோ இந்த எரித்தறிய கடலின் மாலை நேரத்தை பார், மனத்தை அப்படியே தன் வனப்பில் ஐக்க செய்கிறது என்றார். ஆனால் புகை மண்டலம் தாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த மரக்களத்தை நோக்கி வெகு தூரிதமாக வந்து கொண்டிருந்ததை நோக்கிய ஹிப்பாலஸ் எரித்திரிய கடலின் மாலை நேர ரம்யத்தை அனுபவிக்க இஷ்டப்படாததால்,
பிரபு, புகை மண்டலம் நெருங்கி வருகிறது, அதனால் உண்டாகும் ஆபத்தை எண்ணி பாருங்கள் என்று மன்றாடினார்.
ஹிப்பாலஸின் வற்புறுத்தலால் ஒருமுறை புகை மண்டலத்தை ஏறிட்டு நோக்கிய இளம் செழியன் தன் பார்வையை மீண்டும் பாதி அமிழ்ந்து விட்டதால் வெட்டப்பட்ட பொன் தகடுகள் போல தெரிந்த கதிர்வடையும் எதிர்ப்புறத்தை உதயமாகி மெல்ல மெல்ல ஒளியேறி வானத்தை வெள்ளிமயமாக்கி கொண்டிருந்த சந்திரனையும் மாறி மாறி நோக்கி,
உலக மக்கள் ஆசைப்படும் இரு பெரும் உலோகங்களை பார் ஹிப்பாலஸ், இயற்கையிலும் அவை பெரிய இடத்தை பெற்றிருக்கின்றன அல்லவா என்றார்.
என்ன சொல்கின்றீர்கள் படைத்தலைவரே
என்று எதுவும் அறியாமல் கேட்டான் ஹிப்பாலஸ்.
அதோ பார், இயற்கையின் கைகள் அடித்த பெரும் பொற்காசு கடலில் அமிழ்கிறது. அதோ பார், புறப்படுகிறது இயற்கையின் வெள்ளிப்படம்
என்று கதிரவனையும் வெண்மதியையும் சுட்டிக்காட்டிய இளம் செழியன்,
இந்த இரண்டையும் பார்த்துத்தான் ஆதி மனிதனும் பொன்னையும் வெள்ளியையும் உயர்ந்ததாக எண்ணினாடா.
இவை இரண்டும் வட்டமாக இருப்பதால் தான் பொன் வெள்ளி காசுகளையும் மனிதன் வட்டமாக அமைத்துக் கொண்டானா என்று ஏதேதோ கேட்டுக்கொண்டே கடலையும் கதிரவனையும் வெண்மதியையும் வெறித்து நோக்கினான் இளம் செழியன். இயற்கையுடன் செயற்கையை இணைக்கும் இந்த மனோதத்துவ விவகாரத்தில் ஈடுபட இஷ்டம் இல்லாததால் ஹிப்பாலஸ் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்ததாலும் சோழர் படை உப தலைவன் மட்டும் உள்ளத்தில் எழுந்து ஓடிய எண்ணங்களை வார்த்தைகள் மூலமாக உதிரவிடத் தொடங்கி,
ஆம், அப்படித்தான் ஹிப்பாலஸ், இல்லாவிட்டால் யவனர் சோனகர் தமிழர் வட பாரதத்தார் ஏன்? உலக மக்கள் அனைவரும் பொன்னையும் வெள்ளியையும் ஏன் உயர்வாக மதிக்க வேண்டும்? ஏன் அந்த உலக நாணயங்களை வட்டமாக அமைக்க வேண்டும்? இயற்கையிலிருந்து மனிதன் பாடம் கற்கின்றான், ஆனால் முழு பாடத்தையும் அவன் கற்பதில்லையே. கற்றால் உலகில் சண்டை இருக்காது, மார்சரியம் இருக்காது, போட்டி இருக்காது, சுபிட்சமே நிறைந்திருக்குமே என்று சொல்லியதன்றி இயற்கையில் மற்றொரு விசித்திரத்தையும் கவிகளின் இதயத்தையும் எண்ணி பார்த்து மெல்ல சிரிக்கவும் செய்தார். அதுவரை படை தலைவனின் இயற்கை வர்ணனையை கேட்டுக்கொண்டிருந்த ஹிப்பாலஸின் பொறுமையும் எல்லையை கடக்கவே அவன் கேட்டான், குரலிலும் சற்று எரிச்சல் உருவாட,
ஏன் சிரிக்கின்றீர்கள் பிரபு
என்று. வான்மீகரை நினைத்தேன், சிரிப்பு வந்தது என்றான் படை தலைவன்.
முதலில் உதிர்ந்த சிரிப்பை பொன் முறுவலாக குறுகிக் கொண்டு,
யாரது வான்மீகர்?
எரிச்சல் சற்று அதிகமாக குரலில் எழுந்து விளையாட வந்தது ஹிப்பாலஸின் கேள்வி.
பாரத நாட்டின் ஆதிகவி, வடமொழியின் பெரும் காவியமாக நாராயண காவியத்தை எழுதியவர்.
அவருக்கும் நாம் இப்பொழுது இருக்கும் நிலைக்கும் என்ன சம்பந்தம்?
நாம் இப்பொழுது இருப்பது மாலை வேளை ஹிப்பாலஸ், இதை சந்திய காலம் என்று வடமொழியில் சொல்லுகின்றார்கள்.
இந்த நேரத்தையே வான்மீக முனிவர் ஒரு பெண்ணாக கற்பனை செய்தார்.
இந்த நேரத்தையா?
ஆம் ஹிப்பாலஸ், சந்திய நேரத்தை சந்தியா என்று பெண்ணாக நினைத்தார் அந்த மகாகவி.
இந்த நேரத்தில் ஆகாயமெங்கும் சிவப்பு படர்ந்திருக்கிறது பார்.
ஆமாம்,
அந்த ஆகாயத்தை சேலையாக நினைத்தார் மகாகவி. சந்தியா என்ற பெண் சிவப்பு சேலையை கட்டி கொண்டு நின்றாள்.
அவள் காதலனாகிய சந்திரன் அந்த சமயத்தில் வானத்தில் எழுந்து தன் கிரணங்களாகிய கையை அவள் மீது வைத்தான். அதனால் அவள் உடல் சிரித்தது, மயிர் கூச்சரிந்தாள். உடல் சிரிக்கும் பொழுது திடீரென்று எழும் ரோமங்களைப் போல நட்சத்திரங்கள் எழுந்தன. அது மட்டுமா, காதலன் வந்ததும் அந்த காதலி தான் உடுத்தியிருந்த சிவப்பு சேலையையும் நழுவ விட்டு விட்டாளா? ஏன் தெரியுமா என்று குதூகலத்தோடு விவரித்தான் படை தலைவன்.
ஏன்
என்றான் ஹிப்பாலஸ் சற்று வெறுப்புடன். சந்திரன் எழுந்ததும் ஆகாயத்தின் சிவப்பு நிறம் மறைந்து விடுகிறதல்லவா,
அப்பொழுது சந்தியாவுக்கு சிவப்பு சேலை ஏது என்று கூறிய இளம் செழியன் கன உலகத்தில் சஞ்சரிக்க தொடங்கி அந்த உவமையின் காரணமாக தன் காதலை பகிர்ந்து கொண்ட இரு பெண்களின் நினைப்பும் உள்ளத்தை இழந்ததால் அந்த இரண்டு பேரும் சிவப்பு சேலை கட்டியிருந்தால் எத்தனை அழகாக இருப்பார்கள் என்று எண்ணியும் பார்த்தான். பூவழுகையின் தாழை நிற மேனியில் சிவப்பு சேலை சுற்றி நின்றால் இருக்கக்கூடிய நிலையையும் யவனராணியின் வெண்ணிற மேனியை சிவப்பு சேலை தழுவி நின்றால் அவள் அழிக்கக்கூடிய காட்சியையும் மனக்கணிலேயே சீர்தூக்கி பார்த்த படைத்தலைவன் வான்மீகர் நீல நிற வானை சிவப்பு சேலையாக்கி சந்தியாவுக்கு கட்டினாரே ஒழிய ஒரு மஞ்சள் நிற மங்கைக்கோ வெண்ணிற வேல்விழியாளுக்கோ சிவப்பு சேலை கட்டி ஓமை கூறவில்லையே, என்ன கவிவர் என்று கூறி அந்த ஆதி கவியையும் கடிந்து கொண்டார். இப்படி ஆதி கவியையும் சந்திய காலத்தையும் தன் மனத்தை ஆட்கொண்ட அழகிகள் இருவரையும் இணைத்து பார்த்து கொண்டு வேறு உலகத்தில் சஞ்சரித்ததால் கண்கள் மயக்கம் தட்ட மரக்களத்தின் பலகையில் சாய்ந்து கொண்டிருந்த படைத்தலைவனையும் பார்த்து மிக அருகே வந்து கொண்டிருந்த புகை மண்டலத்தையும் பார்த்த ஹிப்பாலஸின் கோபம் உச்ச நிலையை அடையவே படைத்தலைவனை பிடித்து அவனை ஒரு உழுக்கு உழுக்கி,
படைத்தலைவர், கனவு முடிந்து விட்டால் சிறிது நன உலகத்துக்கு வாருங்கள். நீங்கள் கனவை தொடர்ந்து காண அவகாசம் நிரம்ப கிடைக்கும். தயவு செய்து அதோ பாருங்கள்
என்று மீண்டும் புகை மண்டலத்தை சுட்டி காட்டினார். ஹிப்பாலஸ் தன்னை பிடித்து உழுக்கியதால் காவிய உலகத்தில் இருந்து சுய நினைவுக்கு திரும்பிய இளம் செழியன், அந்த புகை மண்டலம் தானே ஹிப்பாலஸ், அதற்கென்ன, அதைத்தான் அப்பொழுதே பார்த்தேனே என்றான். படைத்தலைவனை உற்று நோக்கிய ஹிப்பாலஸ் பார்வையில் அனுதாபம் பெரிதும் பரவி நின்றது. அந்த அனுதாபம் குரலில் துணிக்க சொன்னான் ஹிப்பாலஸ்,
படைத்தலைவரே, நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை, உங்களை பற்றித்தான் கவலைப்படுகிறேன் என்று.
எதற்காக கவலை?
அந்த புகை மண்டலம் எது தெரியுமா?
தெரியாது.
அது ஒரு கப்பல் எழுப்பும் புகை. கப்பல் நம்மை நோக்கி வருவதால் புகை மண்டலமும் நம்மை நோக்கி வருகிறது.
கப்பலில் இருந்து புகை எழுப்பப்படுகிறதா? எதற்கு?
இந்த கப்பலை பிடிக்க.
அதற்கு புகை போடுவானேன்?
புகை போடுவது கொள்ளைக்காரர்கள் பழக்கம்.
கொள்ளைக்காரர்களா? அப்போதுதான் உண்மை நிலையை சற்று ஊகித்துக் கொண்ட இளம் செழியன் மறுக்களத்தின் பக்குவாட்டு பலகையில் சாய்ந்த நிலையை விட்டு சற்று நிமிர்ந்து நின்று ஹிப்பாலஸை உற்று பார்த்தான்.
ஆம் படைத்தலைவரே, அதோ பாருங்கள், அந்த புகை மண்டலத்துக்குள்ளே தோன்றும் மரக்களத்தை
என்று சுட்டி காட்டினான் ஹிப்பாலஸ். படைத்தலைவனின் புருவங்களின் மேல் வலது உள்ளங்கையை குடையாக அமைத்து கண்களை நிலைநாட்டி ஊன்றி கவனித்து விட்டு, ஆம் ஹிப்பாலஸ், மரக்களம் தான் வருகிறது, ஆனால் மிகச்சிறியது என்றான்.
புகை போடும் கப்பல் எப்போதும் சிறிதுதான் படைத்தலைவரே.
புகை போடும் கப்பலா?
ஆம் படைத்தலைவரே, இந்த கடல் பிராந்தியத்திலே சதா உலாவும் கொள்ளைக்காரர்கள் கையாளும் முறையது. இந்த கொள்ளைக்காரர்கள் கப்பல் 100 குறையாமல் இருக்கின்றன. அவை இந்த கடற்கரையில் பல இடங்களில் பிரிந்து நிற்கும். அவற்றில் சில சிறு மரக்கலங்கள் இக்கடலில் வரும் மரக்கலங்களை வேவு பார்க்கும். அவற்றில் ஒன்று ஏதாவது ஒரு வர்த்தக மரக்கலத்தை கண்டுவிட்டால் அந்த வேவு பார்க்கும் மரக்கலத்தில் உள்ள கொள்ளைக்காரர்கள் துணிகளில் எண்ணெயை ஊற்றி பெரும் அண்டாக்களில் போட்டு சருகுகளை மேலே தூவி பெரும் புகை மண்டலத்தை எழுப்புவார்கள். இந்த புகை மண்டலம் தான் மற்ற கொள்ளை கப்பல்களுக்கு அழைப்பு. இதை கண்டதும் கொள்ளை கப்பல்கள் அந்த பிராந்தியத்தை நோக்கி 4 பக்கங்களிலிருந்து விரையும். பல கப்பல்களால் சூழப்படும் ஒரு மரக்கலத்தின் கதியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை
என்று ஹிப்பாலஸ் விவரித்ததும் உண்மையை கிரகித்துக் கொண்டே இளம் செழியன் சிறிது நேரம் ஏதையோ சிந்தித்து விட்டு கேட்டார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.